இந்த மாலை நேரத்திலும் வேதத்திலே ஒரு அருமையான முக்கியமான ஒரு வசனத்திலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கப் போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7:21
பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில்
பிரவேசிப்பானையல்லாமல்
என்னை நோக்கி
கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
அதில் பிரவேசிப்பது இல்லை.
வேதத்தில் இருக்கிற வசனங்களில் ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் வேர்ஸ், ரொம்ப ஒரு அருமையான வார்த்தைன்னு கேட்டீங்கன்னா இந்த வசனம். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரே வசனத்தில் பரலோகத்திற்கு போகிறதான அத்தனை காரியங்களையும் ரத்தன சுருக்கமாய் இயேசு கிறிஸ்து அடங்கிட்டார். இதை செஞ்சா போவேன், இதை செஞ்சா போக மாட்டேன், இப்படி எதாவது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா சேர்த்து ஒரே வார்த்தையில அடக்கினார் இந்த ஒரு வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. இதுல ஒட்டு மொத்த வேதாகமும் இதுல அடங்கிடுச்சு. இந்த ஒரு வார்த்தை நம்ம ஃபாலோ பண்ணா பரலோகம் போயிடலாம். இது ஒரு வார்த்தை நம்ம லைஃப்ல இல்லைன்னா இது என்ன செஞ்சாலும் பரலோகத்துக்கு போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. சரி, இதை வந்து இதை எடுத்தோம்னா இந்த தலைப்பு வசனத்தில் எடுத்துக்கொண்டு நிறைய பேசலாம். அதாவது ஏகப்பட்ட மணி நேரம் பேசலாம். எதுதெல்லாம் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் பேசலாம். எதுதெல்லாம் தேவ சித்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேசலாம். இல்லை நிறைய பேசலாம். ஏகப்பட்ட வசனங்களை வைத்துக்கொண்டு இந்த ஒரு தலைப்பின் கீழ் நம்ம நிறைய பேச முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த கடைசி நாட்களில் தேவையான ஒரு தேவ சித்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ள போறோம். அதனால இது வந்து பெரிய ஒரு கடல்ல இருந்து ஒரு துளி எடுக்கிற மாதிரி இது. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத வசனம் புண்டு தீமத்தையும் 2:4 வாசிக்கலாம்.
எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார்.
இங்கே பார்க்கும் பொழுது தேவ சித்தம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோகத்தில் போக முடியும். அதுல ஒரு துளி இது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். இந்த தேவ சித்தம் ரொம்ப முக்கியம். இது பல காரியங்களில் இது ஒரு முக்கியமான விஷயம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அப்படியானால் ஆத்தும ரட்சிப்பை நம்ம போக்கஸ் பண்ணணும் நம்முடைய வாழ்க்கையில, புரியுதுங்களா? அது தேவ சித்தம். ஜனங்கள் ரட்சிக்கப்படுவது தேவ சித்தம். அதிலும் குறிப்பாக எல்லாருமே ரட்சிக்கப்பட வேண்டும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. உலகத்துல ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படாமல் இருந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது என்கிறதுல கர்த்தர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். இதுதான் நமக்கு தெரியுது. எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாருமே பரலோகத்துக்கு வரணும் அவர் விரும்புறாரு. ஆனால் இந்த வார்த்தை நிறைவேறுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடக்காது, கண்டிப்பாக நடக்காது. இதை அவர் விரும்புகிறார், ஆனாலும் அது நடக்காது. தேவ விருப்பம் தான், ஆனால் அது நடக்காது. ஏன்னா கர்த்தரே நமக்கு சொல்லியிருக்கிறார், கேட்டுக்கு போகும் வாசல் விசாலமாயிருக்கிறது, அதை அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமாயிருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று அதே மத்தேயு 7:13 இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனாலே பார்க்கும் பொழுது இந்த வேத வசனத்தின்படி பார்க்கும் பொழுது எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தில் போயிட மாட்டாங்க. அவர் விரும்பினாலும் ஒரு கூட்ட ஜனங்கள் போவாங்க, ஒரு பெருங்கூட்ட ஜனங்கள் நரகத்துக்கு நோக்கி தான் போவாங்க. இதுதான் நடக்க போற உண்மை. இதுதான் கடைசியில் இதுதான் நடக்க போகுது. அதனால நம்ம வந்து கொஞ்ச பேர் தான் பரலோகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரட்சிப்பாகிய தேவ சித்தத்திற்காக நம்ம பிரயாசப்படாமல் இருந்துடக்கூடாது. என்னதான் நம்ம வந்து ஊழியம் செஞ்சாலும், என்னதான் நம்ம எழுப்புதல் வந்தாலும், இந்த மத்தேயு 7:13 சொன்னது போல கேட்டுக்கு போகிற வாசல் விசாலமா தான் இருக்குது, அதன் வழியா பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் எழுதிட்டார். இயேசு கிறிஸ்துவே தெளிவா சொல்லிட்டாரு, ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமா இருக்கிற அதை கண்டுபிடிக்கிறதே சிறந்தான் சொல்லிட்டாரு. என்ன ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம், இதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம வந்துடக்கூடாது, அப்படி வந்துடக்கூடாது. இது நடக்கும், இப்படிதான் நடக்க போகுது. ஆனால் இப்படி நடக்கும் என்று கர்த்தர் சொன்னாலும் யாரெல்லாம் பரலோகத்துக்கு வருவாங்க, யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க நமக்கு தெரியாது இல்லையா. நம்ம நினைப்போம் இவங்க திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம முத்திர குத்தி வைப்போம். ஆனா அவங்க பார்த்தா நாளைக்கு நல்லா அருமையா வந்துருவாங்க, ஆனா சிலரை பார்த்தோம்னாக்க ரொம்ப நல்லவங்களாவே இருப்பாங்க, சன்மார்க்கமா இருப்பாங்க, கடைசி வரைக்கும் அவன் நல்லவங்களாங்களே இருந்து நரகத்துக்கு போயிடுவாங்க, ரட்சிப்புக்கு வரவே மாட்டாங்க. ரொம்ப துன்மார்க்கமா இருக்கிறவன் நாளைக்கு சடனா கர்த்தருடைய பிள்ளையா மாறுவான். ஆனா ரொம்ப நல்லவனா இருக்கிறான், தன் மனசாட்சிக்குபடியே வாழ்ந்துட்டே போயிருப்பான், நரகத்து போய் சேர்ந்துருவான். இதனால நம்ம என்ன நினைக்க முடியாது, இவன் நரகத்து போயிடுவான் அவனை ஒதுக்கி வைக்கவும் முடியாது, இவன் பரலோகத்துக்கு வருவான் சொல்லி யாரையும் நம்ம சேர்த்துக்க முடியாது. யார் பரலோகத்துக்கு வருவான் நமக்கு தெரியாது, யார் நரகத்து போவான் நமக்கு தெரியாது, யார் ரட்சிக்கப்படுவான் நமக்கு தெரியாது, யார் ரட்சிக்கப்பட மாட்டான் நமக்கு தெரியாது. ஆகையினாலே நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டியது அவசியம். எல்லாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்கன்றது ஒரு உண்மை, நடக்க போகிற உண்மை அதுதானாலும், யார் நமக்கு வருவாங்க வரமாட்டாங்க தெரியாத காரணத்தினாலே நம்ம எல்லாருக்குமே சுவிசேஷத்தை கொண்டு செல்ல வேண்டும். துன்மார்க்கனுக்கும் கொண்டு செல்லணும், சன்மார்க்கனுக்கும் கொண்டு செல்லணும். அவங்களுடைய ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசப்பட வேண்டியது அது தேவ சித்தம். அதுதான் புரியுது. இப்போ ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில தேவ சித்தம், முக்கியமான தேவ சித்தம் என்னன்னா ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசம் எடுக்கணும், ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பிரயாசம் எடுக்கணும். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா சன்மார்க்கரா துன்மார்க்கரா எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனுடைய ரட்சிப்புக்காகவும் நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு ஸ்டெப் கண்டிப்பா எடுத்து வைக்கணும், அதுதான் தேவ சித்தம். ஆகையினால இந்த நாட்களிலே இதுக்காக நம்ம பிரயாசப்படணும். வேதத்துல நீங்க இந்த 1 Timothy 2 நீங்க பார்க்கும்பொழுது 4வது வசனத்துல எல்லா மனுஷனும் கர்த்தர் சொல்றாரு. அந்த முதல் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கவனம் பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களையும் ரட்சிப்பு நடத்துறதுக்கு அவர் எடுக்கிற யாரெல்லாம் போக்கஸ் பண்ணாரு பாருங்க, முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா.
நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும்
நல்லொழுக்கத்தோடும்
கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும்.
அப்ப பாத்தீங்கன்னா அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாதாரணமான நாட்கள் ஈஸியா நம்ம ரீச் பண்ணி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா அதிகாரத்தில் இருக்கிறவர்கள், ராஜாக்களா இருக்கிறவர்கள், அப்படிப்பட்டவங்களை போய் பார்த்து நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்ல முடியாது, வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனால நீ அவங்களை அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடாத, அவங்கள பார்க்க முடியாது, அவங்கள மீட் பண்ண முடியாததுக்காக அவங்களை அப்படியே ஒதுக்கி வச்சிடாத, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கிற. சந்திக்க முடிந்தவர்களை நீ சந்தி, சந்திக்க முடியாதவர்களை நீ ஜெபத்துல வைக்கிற விடுதலாதான் காரியம். உன்னால் நேரடியாக சந்திக்க கூடியவங்களை நேரடியா சந்தி, நேரடியா சந்திக்க முடியாதவங்களை விட்டுறாத, அவங்கள நீ ஜெபத்துல வை. ஆக மொத்தத்திலே மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரையிலும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீ ஏதாகிலும் ஒன்றை செய்ய வேண்டும். இதுதான் கர்த்தருடைய விருப்பம். மேல் மட்டத்திலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் நீ ரீச் பண்ணணுங்கிற. உன்னால டைரக்டா ரீச் பண்ணக்கூடியவங்களை டைரக்டா ரீச் பண்ணு, டைரக்டா ரீச் பண்ண முடியாதவங்களை ஜபத்துல ரீச் பண்ணு. ஆக மொத்தத்தில் எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும் நீ பிரயாசப்படு, அதுதான் தேவ சித்தம் அப்படிங்கிறார் கர்த்தர். அப்ப நம்ம வாழ்க்கையிலே தேவ சித்தம் இது ரொம்ப முக்கியமான ஒரு தேவ சித்தம். இன்றைக்கு இதற்கு நான் ஒரு ரோல் மாடலாக இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு நான் முன்வைக்க போறேன். இந்த ரட்சிப்பு என்கிற தேவ சித்தத்தை நம்ம செய்யணுங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவை ஒரு ரோல் மாடல். ஏன்னா பைபிள்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ நல்ல விஷயங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்னு நம்ம பார்ப்போம். ஆனா எல்லாத்துக்கும் எதுக்கு வேணாலும் ரோல் மாடலா பார்க்கணும்னா இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் குழந்தைக்க வைக்க முடியும். எதுக்கு வேணாலும் அவர் ரோல் மாடல் ஆக்கிடலாம். பரிசுத்தத்திற்கு நம்ம பரிசுத்த உடனே யோசிப்புன்னு போயிட்டு இருப்போம், ஆனா அதே யோசிப்பு கிட்ட பார்த்தோம்னா மற்ற காரியங்கள் இருக்காது. ஆராதனை செய்யறதுக்கு தாவீதும் போவோம், ஆனா அந்த தாவீது கிட்ட போனீங்கன்னா பரிசுத்தம் இருக்காது, இந்த யோசிப்பு கிட்ட ஆராதனை இருக்காது, ஒவ்வொருத்தட்ட ஒன்னொன்னு தான் இருக்கும். ஆனால் ஏசு கிறிஸ்து கிட்ட போனோம்னா எதை வேண்டுமானாலும் அவரை ஒரு முன்மாதிரியாக நாம் பார்க்க முடியும். அதனால இன்றைக்கு இயேசு கிறிஸ்துடைய லைஃப்ல இருந்து ஒரு அஞ்சு காரியங்களை சொல்ல போறேன். அவர் எப்படி ஆத்தும ரட்சிப்புக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை ஊற்றினார், ஆத்தும ரட்சிப்பு என்ற ஒரே நோக்கத்தோடு அவர் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் அதை தான் நம்ம ரோல் மாடலா பார்க்கணும். நம்ம வாழ்க்கை ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம சாதாரண மறந்துடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில ஆத்தும ரட்சிப்புன்ற அந்த ஃபோக்கஸ் இல்லைன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் கிளியரா சொல்றேன், தெரிஞ்சுக்கங்க. ஆத்தும ரட்சிப்புன்ற ஃபோக்கஸ் ஒரு நபருக்குள் இல்லைன்னா நாம் அவன் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணலைங்கிறதான் உண்மை. அவங்க இயேசு கிறிஸ்துவை பின்பற்றவில்லை என்பதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை. இதை நான் சொல்ல போற வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாவே புரிஞ்சிடும். இப்ப நம்ம லைனா அவருடைய லைஃப்ல இருந்து அப்படியே சில விஷயங்களை மத்தேயு சுவிசேஷத்தில் இருந்து மட்டும் ஒரு அஞ்சு காரியங்களை வரிசையா சொல்றேன், கவனிச்சுட்டே வாங்க. முதலாவது மத்தேயு 4:17 இயேசு கிறிஸ்துவின் முதல் பிரசங்கத்தை இங்க பாக்குறோம், வாசிக்கலாம்.
அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார்.
அது முதல் இயேசு பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவருடைய இவருடைய முதல் பிரசங்கம் எதுவா இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா பரலோகத்தை குறித்து போவதற்கு மனம் திரும்பும்படி சொன்னார். இயேசு கிறிஸ்து பிரசங்கிக்காத சப்ஜெக்டே கிடையாது, எல்லாமே பேசினார். இரக்கம் செய்யறத பேசினாரு, தானம் தருவதை பேசினாரு, சபையை குறித்து பேசினாரு, சமுதாய வாழ்க்கையை பத்தி பேசினாரு, குடும்பத்தை குறித்து பேசினாரு, இல்லையா, எல்லா விஷயத்தையும் பத்தி பேசினார், அரசியல் சம்பந்தமான காரியங்களை பத்தி பேசினாரு, எல்லா சப்ஜெக்டையும் அவர் வந்து டீல் பண்ணார். அவர் பேசாத விஷயமே கிடையாது. ஆனால் அவருடைய முதல் பிரசங்கம் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இயேசு கிறிஸ்து பேசினார். அப்போ அவருடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா முதல் காரியம் ஃபர்ஸ்ட் பிரசங்கமே சால்வேஷன் ஃபோக்கஸ் பண்ணிருந்துச்சு. நெக்ஸ்ட் ரெண்டாவது காரியம், அவர் சீஷர்களை ஏற்படுத்தினார். 19:19 வாசிக்கலாம்.
ஆகையால்
4:19 என் பின்னே வாருங்கள்,
உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன்
என்றார். இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் தன்னோடு கூட இருப்பதற்கு சீஷர்களை தெரிந்தெடுத்தார். இந்த சீஷர்களை தெரிந்தெடுத்ததின் நோக்கமே மனுஷர்களை பிடிப்பதற்காகத்தான். ஆமென். அவர் தம்மால் தம்மை பின்பற்றுவதற்கு ஒரு கூட்டத்தை தேர்ந்தெடுத்தார். எதுக்காக? மனுஷரை பிடிக்கிறவர்களாக. அதனால இப்ப சொன்னேன், ரட்சிப்பு என்கிற ஒரு போக்கஸ் இல்லாதவன் இயேசுவையே பின்பற்றலன்னு சொன்னேன். அதான் இது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அப்ப அவர் பின்னால வருவதின் நோக்கமே, அவரை பின்பற்றுவதின் நோக்கமே மனுஷரை பிடிக்கிறதுக்கு தான். புரியுது உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இந்த ஃபோக்கஸ் உங்களுக்கு உடனே ஃபர்ஸ்ட் சொல்லிட்டே வரேன், உங்களுக்கு நான் படிப்படியா சொல்லிட்டே வரேன். அவருடைய முதல் செர்மன், ஃபர்ஸ்ட் செர்மன், ஆத்தும ரட்சிப்பு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எந்த ஒரு நபரை நம்ம பார்த்தோம் பேசுறனாலும் அவங்களுக்கு நம்ம கவலைப்படாதீங்க கலங்காதீங்கன்னு சொல்லி நம்ம ஆறுதல் படுத்தி முடிச்சாரோ பல நேரத்தில் ஒருத்தர் பிரச்சனையை சொல்றாங்களாம். ஒரு நபருக்கு நீங்கள் பார்த்து அவங்க ஒரு பிரச்சனையை சொல்றாங்க, குடும்ப பிரச்சனை சொல்றாங்க, தொழில் நஷ்டம் சொல்றாங்க, ஏதாவது ஒன்னு சொல்றாங்க, கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும், இன்னும் முயற்சி பண்ணுங்க சரியா போயிடும், இது சொல்றது யாரு வேணா சொல்லலாம். ஆனால் அந்த நபருக்கு ரட்சிப்பை சொல்லாமல் நம்ம என்ன செய்தாலும் அது வேஸ்ட். புரியுதுங்களா? அது செய்யாமல், ரட்சிப்பை சொல்லாமல் என்ன செஞ்சாலும் அது வேஸ்ட். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்ப கூட செம்மன்பட்டுல ஒரு சர்ச் இருக்குது, சென்ட் பீட்டர்ஸ் சர்ச். அதோட பாஸ்டர் எனக்கு ரொம்ப நண்பர், நல்ல தெரிந்த நண்பர். அங்கே ஏராளமான கன்வென்ஷன் டெய்லி நடக்கும், நிறைய அருள்ராஜ் மீட்டிங் எத்தனையோ நடக்கும். அப்போ அவரிடத்துல நான் ஒரு நாள் போய் பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் சொன்னார், ஒரு கூட்டம், சரியான கூட்டம் வரும். அவர் இறந்துட்டார் அருள்ராஜ், அவருடைய மீட்டிங் பத்தி சொன்னார். நல்ல கூட்டம் வரும், சரியான கூட்டம் வரும். அப்போ இந்த அந்த இடத்தை கொடுத்திருக்கிற பாஸ்டர் ஐசக் எங்கிட்ட சொன்னார், எவ்வளோ கூட்டம் வருது பாஸ்டர், ஆனா வர்றவங்களுக்கு எல்லாம் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, இதை மட்டுமே சொல்லி அனுப்பிடுறாரு. நீ மனந்திருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், ரட்சிக்கப்படு, உன் பாவத்தை அறிக்கையிடு. அத ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேங்கிறாரு. வர்றவங்க எல்லாம் இந்து ஜனங்கள் வராங்க, வர்றவங்க எல்லாம் பிரச்சனையோடு வராங்க, எல்லாம் பிரச்சனையோடு வந்து எல்லாம் அழுகிறாங்க, ஒரே அழுமூஞ்சி கூட்டமா இருக்குது, எல்லாம் அழுகிறாங்க போறாங்களே தவிர அவங்களுக்கு இயேசுவை நீ ஏற்றுக்கொள், அவர் தான் ரட்சகன் சொல்லவே மாட்டேங்கிறாரு. ஆனா சில நேரத்துல என்ன வந்து நான் இருந்தேனா என்னை பார்த்து கொஞ்ச நேரம் ஒரு தலைமை தாங்கிறது ஒரு 5 minutes பேச சொல்லுவாரு. அந்த நேரத்தில் நான் போனா இயேசு கிறிஸ்துவ ரட்சகர் ஏற்றுக்கொள்ள சொல்லிட்டு நான் வந்துருவேன் அப்படின்னாரு. இன்னைக்கு நிறைய இடத்துல அப்படிதான் நடக்குது, எவ்வளவோ காரியங்கள். நான் ஒரு முறை ஒரு பீச்ல, ஒரு இப்பெல்லாம் பீச் மீட்டிங் கிடையாது, அப்ப வந்து நடந்துச்சு. ராபர்ட் டில்டன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்திருந்தார் பல வருஷத்துக்கு முன்னால. இது நடந்தது எப்படி ஒரு 20 வருஷம் இருக்கும். ஏராளமா செலவு பண்ணாங்க, பல கோடிகள் செலவு பண்ணாங்க, சரியான செலவு. அந்த மீட்டிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, இந்த வேர்ல்டு கப் எல்லாம் நடந்துச்சுன்னா இதெல்லாம் விடுவாங்கல்ல, ராக்கெட் எல்லாம் விடுவாங்கல்ல, அது நடக்கும்போது இல்லட்டா இந்த என்ன சொல்றது ஒலிம்பிக்ஸ், அதெல்லாம் பண்ணாங்க. ஒலிம்பிக்ஸ் ஆரம்பிக்கிற முன்னாடி ஃபுல்லா ஃபயர் வர்க்ஸ் போடுறாங்கல்ல, அது மாதிரி கிட்டத்தட்ட சாயங்காலம் 6:30 ஒரு 7:30-8 வரைக்கும் ஃபயர் வர்க்ஸ் வானத்துல ராக்கெட் பறகுது மேடைக்கு பின்னால இருந்து. இன்னும் பண்ணாங்க அட்ராக்ட் பண்றதுக்கு, கோடி கணக்களை செலவு பண்ணாங்க. அப்ப நான் ஒரு நாள் அந்த கூட்டத்துக்கு என்னடா இப்படியே ராக்கெட் எல்லாம் விடுறாங்களே கூட்டத்துல, ரட்சிக்கப்படுற கிறிஸ்டின் மீட்டிங் ராக்கெட் எல்லாம் பறகுற, என்னதான் நடக்குது, போய் ராக்கெட் பறகுறத போய் பாக்கலாம்னு சொல்லிட்டு போய் உட்கார்ந்து பார்த்தா ராக்கெட் தான் பறந்துச்சு. இயேசு கிறிஸ்து அங்க வெளியே வரவே இல்லை. என்னமோ சொல்லி என்னமோ சொல்லி அற்புதம் அதுவும் காயமின்னு பேசி முடிச்சுட்டாங்களே தவிர, இயேசுதான் ரட்சகர், உன் பாவத்தை அறிக்கையிடுன்னு சொல்லவே இல்லை. அந்த ராக்கெட்டை பாக்குறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம், பயங்கர கலர் கலரா ராக்கெட் விட்டாங்க. அப்போ இன்னைக்கு கிறிஸ்டின் மீட்டிங் ராக்கெட் விடுறதெல்லாம் ஆகிப்போச்சு. அப்படி எல்லாம் பண்ணி கோடி கோடியா செலவு பண்ணி, ஆனால் இயேசுதான் தெய்வம் சொல்லாமலே விட்டுட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் அந்த மீட்டிங்ல சொல்ல, இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியல, எதுக்காக நம்ம கூட்டம் நடத்தணும், எதுக்காக நம்ம பேசுறோம், நம்மளை எதுக்காக கர்த்தர் வச்சிருக்கு. அதனால நீங்க ஒரு நிமிஷம் ஒரு நபரிடத்துல பார்த்தாலும் அந்த நபர்கிட்ட கவலைப்படாதீங்கன்னு சொல்றது தப்பு இல்லை, கலங்காதீங்கன்னு சொல்றது தப்பு இல்லை, கூட இயேசுதான் கவலையை மாத்துவார்ன்றத கண்டிப்பா சொல்லணும். அதை சொல்லாம நம்ம பேசுறதுல அர்த்தமே கிடையாது. அப்ப இயேசுடைய ஃபர்ஸ்ட் சர்மன் ரட்சிப்பை குறித்து இருந்தது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இரண்டாவது பார்க்கும் பொழுது அவர் சீஷர்களை தெரிந்தெடுத்த நோக்கம் இல்லையா, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன். நம்மை கர்த்தர் தெரிந்தெடுத்த நோக்கமே மனுஷர்களை பிடிப்பதற்காகத்தான். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை தெரிந்த ஒருத்தர் நம்ம கொண்டு வந்த கர்த்தருடைய காரியமே ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காகத்தான். நம்மளை வச்சு கர்த்தர் என்ன செய்யணும், மனுஷர்களை பிடிக்கிறது. இன்னைக்கு உலகத்துல பிரபலமா ஒரு இது இருக்கு, MLM அப்படின்வாங்க, மல்டி லெவல் தெரியுமா, MLM மல்டி லெவல் மார்க்கெட்டிங். இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலம். ஒருத்தரை வச்சு அவங்க கிளம்ப 4 பேரை பிடிக்கணும், அதுக்கு பேர் அவருக்கு பிறகு அவங்க 4 பேரை பிடிக்கணும், இப்படியே மார்க்கெட்டிங் நடக்கும். இந்த MLM ஆரம்பிச்சது யாரா, நம்ம ஆண்டவர் தான். அது இன்னைக்கு அது பினான்சியலா போயிடுச்சு, அது பணத்துல போயிடுச்சு. ஆண்டவர் ஆரம்பிச்ச MLM எதுக்குன்னா ஆத்ம ரட்சிப்புக்காக. ஒருத்தரை வச்சு என்ன செய்யணும், இன்னொருத்தரை பிடிக்கணும். இயேசு கிறிஸ்து போஸ்டர் அடிக்கல, இயேசு கிறிஸ்து ராக்கெட் விடல, இல்லையா, ஆத்ம ரட்சிப்புக்கெல்லாம் அதெல்லாம் அவர் பண்ணவே இல்லை. அவர் ஆத்ம ரட்சிப்புக்கு செஞ்சதெல்லாம் MLM தான். 12 பேரை செலக்ட் பண்ணார். இந்த 12 பேரை வச்சு என்ன செஞ்சாரு, இன்னும் ஆட்களை பிடிச்சார், 70 பேர். அந்த 70 பேரை 2-2 பேரா பிரிச்சு அங்கங்க அனுப்புனாரு, தான் போற இடத்துல அனுப்புனார். இது வந்து என்ன தெரியுது, நம்மளை கர்த்தர் தெரிந்து கொண்டதின் நோக்கமே ஜனங்களை பிடிப்பதற்காகத்தான். உண்மையிலேயே சொல்ல விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் இந்த எம்எல்ஏ மாட்கள் கிட்ட போய் கத்துக்கணும், கத்துக்கணும், அவங்க கிட்ட போய் படிக்கணும், அவங்க கிட்ட போய் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. இதுல ஒருத்தர் ஜாயின் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அப்படியே பைத்தியம் ஆயிடுவாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கிறேன், அதுல எம்எல்ஏ ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா யாரை பார்த்தாலும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, இதை வாங்கிக்கோ, இதை வாங்கிக்கோ, இதுல சேரு, சேர்ந்து நாளைக்கு செக் செக்கா வரும், டெய்லி செக் வரும், ஒரு மாசம் 4 லட்சம் வரும், அடுத்த மாசம் உனக்கு 10 லட்சம் வரும், மாசம் மாசம். சமீபத்தில் ஒரு சில தான் பார்த்தேன், சொல்றாரு ஒரு மாசம் 4 லட்சம் வருது பிரதர் அவருக்கு, ஒரு மாசம் 17 லட்சம், ஒவ்வொரு மாசம் 17 லட்சம் அவருக்கு வருது, ஒவ்வொரு மாசம் 22 லட்சம் அவர் வாங்குறாரு அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு சொல்றார் ஒருத்தர், அவர் இன்னைக்கு இப்படி இருந்தார், சாதாரணமா இருந்தாராம், அவர் 7 வருஷத்துக்கு முன்னால இப்படி இருந்தாராம், இப்ப பயஸ் கார்டன்ல ஒருத்தர் வீடு வாங்கிட்டாரு, அவர் மாசம் அவருக்கு வந்து 10 லட்சம் வருது அப்படின்னு ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டு இருந்தார் போன வாரத்தில். எதுக்கு சொல்றீங்கன்னா, யாரை பார்த்தாலும் விட மாட்டாங்க, பிடிச்சவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ பணம் இருக்குதோ இல்லையோ, கடன் வாங்கியாத அவங்க அதை எடுத்து வந்து சேர்றதுக்கு இழுத்து விட்டுருவாங்க. நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், கடன் வாங்கி அதில் மாட்டிக்குவாங்க, கடன் வாங்கி அந்த ப்ராடக்ட் வாங்கி அதில் போய் மாட்டிக்குவாங்க, அந்த அளவுக்கு இங்க எடுத்து விடுவாங்க. இவங்க போய் அதே மாதிரி 4 பேர் எடுத்து விட்டுருவாங்க. ஒருத்தரை கூட பார்த்துட்டு சும்மா இருக்க விட மாட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா, நான் சந்திக்கிற ஆட்கள் பெரும்பாலும் இவங்களை விசுவாசிகள், நான் அவிசுவாசிகள்ட்ட அவ்வளவு பழகிறது இல்ல, விசுவாசிகளை நான் சொல்றேன். விசுவாசிகளா இருக்கிறவங்களே எம்எல்ஏ குள்ள குதிச்சுட்டாங்கன்னா ஃபயர் ஆயிடுவாங்க, அப்படி கலக்குவாங்க. ஆனா ஒரு நபருக்காக இயேசு கிறிஸ்துவ பத்தி அவங்க எம்எல்ஏ பண்றாங்களான்னு பார்த்தா சொல்ல மாட்டாங்க. எம்எல்ஏ வேலை எல்லாம் அதுல மட்டும் தான் போயிட்டு இருக்குமே தவிர, ஒரு நபரை பார்த்து இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொள் அது சொல்லவே மாட்டாங்க. அங்க ப்ராடக்ட் அதுலதான் போயிட்டு இருப்பாங்க. உண்மையை அவங்க கிட்ட கத்துக்கணும், அது எப்படின்னு தெரியல, ஏன் அப்படி வருதுன்னு தெரியல, அது வந்து நம்புறாங்களா, நம்ப மேடா இருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல வந்து இதுதான் உண்மையான சத்தியம். ஆனா அவங்க சொல்றதெல்லாம் வேடிக்கையா இருக்கும் சில விஷயங்கள். ஒரு நாள் ஒருத்தர் பேசிட்டு இருந்தேன், அவர் ராம்வேல ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தார். அவர் சொன்னார், அவங்க ஃபேக்டரி வந்து அமெரிக்கால இருக்குது, இந்த ப்ராடக்டோட ஃபேக்டரி, இது வந்து அமெரிக்கால வந்து எந்த பொல்யூஷனே இல்லாத ஒரு இடத்துல வந்து இந்த கம்பெனி வச்சிருக்கிறாங்க. அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 250 ஏக்கர் லேண்ட்ல வந்து அது வந்து வச்சிருக்கிறாங்க. அது அந்த ப்ராடக்ட் எல்லாம் ஏத்திட்டு வர்றதுக்கான அந்த வண்டி அப்படி ஒரு போட்டோ காமிச்சு, இந்த வண்டி வந்து நம்ம நாட்டில எல்லாம் வரவே முடியாது, அவ்வளவு பெரிய வண்டி, இது நம்ம ரோட்ல எல்லாம் வர முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு வண்டி, அவ்வளவு ஒரு ஹைஜீனிக்கா அதுல வந்து பேக் பண்ணி அப்படி வந்து எடுத்துட்டு வராங்க அப்படின்னாரு. இவரு இங்க உட்கார்ந்துட்டு இருக்க, இங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு, நேர்ல போய் அதை பார்த்த மாதிரி அப்படியே பேசுறாங்க. நேர்ல போய் இப்படி பக்கத்துல போய் பார்த்துட்டு எல்லாம் போய் உட்கார்ந்து அவரு அந்த ஃபேக்டரி அங்க இருக்கிறத போய் நேர்ல பாத்துட்டு வந்த மாதிரியும் அவ்வளவு அடிச்சு பேசுறாங்க. அப்ப இந்த ப்ராடக்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ற ஒரு பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க தண்ணியில போட்டீங்கன்னாக்க அது வந்து உள்ள போயிடும், ஆனா இது வந்து போட்டீங்கன்னா மிதக்கும், உள்ள போறதெல்லாம் கெமிக்கல்ஸ், இது பாத்தீங்கன்னா உள்ள போகாது மிதக்கும், இது கெமிக்கல் கிடையாது, அதனால இது வாங்கல. ஏன் மரத்துள்ள போத்துக்கு மேல போட்டா கூட தான் மிதக்கும், அதுக்கு அப்புறம் கெமிக்கல் எல்லாம் சொல்ல முடியும் இல்லையா. சொல்றதெல்லாம் அவ்வளோ ஒரு முட்டாள்தனமா இருக்கும், ஆனா அவ்வளோ ஸ்ட்ராங்கா பக்கத்துல பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு மைண்ட் என்ன செய்யுது, அப்படியே அதுல சாச்சுரேட் ஆயிடுது. அது உண்மையானு யாருக்கும் தெரியாது, நேர்ல பார்த்ததும் கிடையாது. எவனோ கொடுக்கறான், எவனோ வாங்குறான், எங்கேயோ வருது, அதை பத்தி எதுவுமே தெரியும், எந்த ப்ரூஃபும் கிடையாது. ஆனால் என்ன செய்வாங்க, அடிச்சு சொல்லுவாங்க, பக்கத்துல இருந்து மாத்திரம் இந்த ஃபேக்டரியில் பக்கத்துல பார்த்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய சத்தியங்கள்ல 100% ரியல், 100% ரியல் அனுபவத்தில் பார்க்க முடியும், எதுவுமே அனுபவத்தில் நம்ம காட்ட முடியும். ஆனால் இதை நம்ம என்ன செய்யறதில்ல, அந்த அளவுக்கு நம்ம ப்ரோமோட் பண்றதில்ல. அதனால இன்றைக்கு நம்ம ரெண்டா தெரியணும், இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டதின் நோக்கமே மனுஷரை பிடிப்பதற்காகத்தான் இல்லையா. அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ரீச்சிங்கே மனுஷரை பிடிக்கிறதுக்காக, ரெண்டாவது நம்மை அவர் தெரிந்து கொண்டதின் நோக்கமே மனுஷரை பிடிக்கிறதுக்காகத்தான், நம்மளை வந்து அவர் ரட்சித்ததின் நோக்கமே மற்றவர்களை ரட்சிப்பதற்காகத்தான், அதுக்காகத்தான் நம்மளை தெரிந்து கொண்டார். மூணாவது இயேசு கிறிஸ்துடைய ஜெபம், மூணாவது ஃபர்ஸ்ட் அவருடைய பிரசங்கம், இரண்டாவது அவருடைய சீஷர்களை தெரிந்து கொண்டதின் நோக்கம், மூணாவது அவருடைய ஜெபம். மத்தேயு 9:36-38 வாசிக்கலாம்.
அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும்
சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால்
அவர்கள் மேல் மனது உருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால்
அறுப்புக்கு எஜமான்
தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி
அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்களில் கொடுத்த ஒரே ஒரு ஜெப குறிப்பு இது மட்டும்தான். அவர் கொடுத்திருந்த நிறைய ஜெப குறிப்பை கொடுத்திருக்கலாம் தன்னுடைய சீஷர்களிடத்துல. நமக்கு ரொம்ப பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது, ஜெபம் பண்ணுங்க, என்ன கொள்றதுக்கு ட்ரை பண்றாங்க, என் பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற சொந்த என் தம்பிங்களே என்ன ரொம்ப உபத்திரம் பண்றானுங்க, அவனுக்கு ரட்சிக்கப்படுறது என் குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லிருக்கலாம் இல்லையா. இந்த பரிசெயர்கள் எப்ப பார்த்தாலும் என்ன வந்து சோதிச்சுட்டே இருக்கிறானுங்க, இவங்க வாய் அடைக்கப்படும்படி ஜெபம் பண்ணுங்க, எத்தனையோ சொல்லியிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்த ஒரே ஒரு ஜெப குறிப்பு அறுபடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்புக்கு எஜமான் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். அப்ப பாருங்க அவருடைய லைஃப்ல போக்கஸ் எப்படி போயிட்டே இருக்கு பாருங்க. அவருடைய பிரீச்சிங் ஆத்தும ரட்சிப்பு, சீஷர்களை தெரிந்து கொண்டது மற்றவர்களை பிடிக்கிறதற்கு, அவருடைய ஜெப குறிப்பு அதுவும் ஆத்துமாக்களை போக்கஸ் பண்ணிதான். வேற எந்த ஜெப குறிப்பும் அவர் கொடுக்கல. அவருடைய நோக்கம் எல்லாம் ஆத்துமாக்களை ரட்சிப்பதற்கு ஊழியர்கள் எழும்ப வேண்டும். அந்த ஒரே ஒரு காரியத்தை தான் ஜெப குறிப்பை வச்சார். அப்ப மூணாவது நம்முடைய ஜெபம் புரிதுங்களா ஆத்தும ரட்சிப்பாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் ஆத்தும ரட்சிப்பாக. நம்ம எதற்கோ ஜெபிக்கிறோம். இன்னைக்கு சொல்றேன், பிரதானமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக அறுவடை செய்கிறதுக்கு இன்னும் நிறைய பேர் எழும்பணும், ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். இந்த ஜெப குறிப்பை நீங்க செய்யுங்க. இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம் அதுதான். நம்ம எத்தனையோ காரியங்கள் அது இது நம்ம ஜெபிக்கிறோம், இல்ல இல்ல இல்ல, இதுதான் மெயின், இதுதான் மெயின். இன்னைக்கு உலகத்துல இன்னைக்கு சபைகள் மற்றும் ஊழியர்கள் எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ காரியங்களில திசை மாறி போயிடுது. வேன் வாங்குறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, பில்டிங் கட்டுறதுக்காக ஜெபம் பண்ணுங்க, ஜெப கோபுரம் கட்டுறதுக்காக ஜெபம், என்னென்னமோ ஜெப குறிப்பு. ஆனா மெயின் என்ன, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், அதற்காக நிறைய பேர் எழும்பணும், அதுதான் தேவை, அதைத்தான் கர்த்தர் சொல்றார். அதனால இன்னைக்கு நம்முடைய பிரேயர் லைஃப் நீங்க கொஞ்சம் கவனிங்க. உங்கள் குறிப்பு, உங்கள் ஜெப குறிப்பு ஆத்துமாக்களை குறித்ததாகவே இருக்க வேண்டும். வேதத்துல நமக்கு அதுக்கு ரொம்ப கர்த்தர் சொல்றார். இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2:8 வாசிக்கலாம். இது நல்ல ஒரு வாக்கு தத்துவம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2:8
என்னை கேளும்
அப்பொழுது
ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன்.
அப்ப பாத்தீங்கன்னா கர்த்தர் இங்க வந்து நமக்கு ப்ராமிஸ் கொடுக்கிறார். என்னை கேளு, எங்கிட்ட வந்து கேளு. எதை கேளு? அது இதெல்லாம் கேட்காத, ஃப்ரிட்ஜ் டிவி காரு பைக் அதெல்லாம் இல்ல. என்னை கேளு, ஆத்துமாக்களை கேளு. என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகளை உனக்கு தருவேன். ஜாதிகளை கேளு, முகமதியர்களை கேளு, இந்துக்களை கேளு, ஜெயினர்களை மதத்தை கேளு, ஒவ்வொரு ஜனங்களை கேளு, ஒவ்வொரு ஜாதி ஜனங்களை கேளு, எல்லா ஜனங்களையும் கேளு, நான் தரேங்கிறார். புரியுதா? அப்ப நம்ம என்ன செய்யணும், கர்த்தருடைய நோக்கம் ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் கிடையாது. இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள், இவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. ஒரு சிலர் நம்ம என்ன செய்யறோம், இவங்க ரட்சிக்கப்படுறது கஷ்டம்னு நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஜாதிகளை கேளுங்கிறாரு. இவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்கன்னு ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை மட்டும் போக்கஸ் பண்ணாத, இவங்க எல்லாம் பக்கத்திலே வரமாட்டாங்கன்னு நினைக்காத, கேளு, நான் தரேங்கிறாரு. அப்ப நம்ம கேட்கணும், ஜாதிகளை கேட்க வேண்டும். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற நம்முடைய ஜெபத்தையும் பாத்தீங்கன்னா ஆத்தும ரட்சிப்பு, நம்முடைய பிரீச்சிங் ஆத்தும ரட்சிப்பு, கர்த்தர் சீஷர்களை தெரிந்து கொண்டது ஆத்தும ரட்சிப்பு, அவருடைய ஜெபம் அதுவும் ஆத்தும ரட்சிப்பு தான். அதுதான் அவருடைய போக்கஸா இருந்துச்சு. அதனால இன்றைக்கு சொல்லுங்க, நம்முடைய ஜெபத்தை ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவாக ஜெபியுங்கள். ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக ஜெபியுங்கள். இன்னும் சொல்லப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், தெரிஞ்சவங்க, உங்களுடைய நண்பர்கள், சின்ன வயசுலிருந்து பழகினவர்கள், நினைவில் இருக்கிறவங்க, லிஸ்ட் கூட எடுத்துக்கோங்க. உங்களோட பழகி இருப்பாங்க, உங்களோட வேலை செஞ்சிருப்பாங்க, கூட இருந்திருப்பாங்க, தூரம் போயிருப்பாங்க, ஆனால் அவங்க இன்னும் ரட்சிக்கப்படாம துன்மார்களா இருப்பாங்க. அவங்களோட லிஸ்ட் ஒன்று போடுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன், கர்த்தர் அவங்களுடைய வாழ்க்கையை, அவங்க உங்க பக்கத்துல இல்லைனாலும் எங்கேயாவது இருந்தாலும் கர்த்தர் அவங்களை ரட்சிப்பார். நம்மளுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் சொல்றாங்க, ஜெபிங்க. சுத்தில இருக்கிறவங்களுக்காக ஜெபிங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்காக ஜெபிங்க, துன்மார்க்கமாய் ஒருத்தரை பாக்குறவங்களுக்காக ஜெபிங்க. அன்னைக்கு கூட சமீபத்தில் கூட சொன்னேன், ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா, அதுல கூட நீங்க ஒரு துன்மார்க்கனுடைய போட்டோ இருக்குதான், ஜெபம் பண்ணுங்க. ஒரு கோலகாரனுடைய போட்டோ பேப்பர்ல வருது, ஜெபம் பண்ணுங்க. ஒருத்தர் திருடான், வழிப்பறி பண்ணான், செயின பிடுங்கினான், போட்டோ பேப்பர்ல வருதான், போட்டோ வருது பேப்பர்ல, உன பார்த்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, இவன் ரட்சிக்கப்படணும், அவன் ரட்சிக்கப்பட்டா அந்த வேலை செய்ய மாட்டான். அப்ப நமக்கு ஜெபிக்கிறதுக்கு நமக்கு ஏராளமான நபர்களை கர்த்தர் காட்டுறாரு இல்ல, அதெல்லாம் நம்ம பார்த்து ஜெபிக்கணும். அவள் எல்லாத்துக்கும் நம்ம ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். கண்டிப்பாக அதிலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். நம்முடைய ஜெபம் ஆத்தும ரட்சிப்பாக இருக்க வேண்டும். ஆமென். நாலாவது, மத்தேயு 11:20 வாசிக்கிட்டே போவோம். மத்தேயு 11:20 வாசிக்கலாம். அப்பொழுது தம்முடைய பலத்த செய்கைகளில்
அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள், மனம் திரும்பாமல் போனபடியினால், அவைகளை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோரோசினை உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள்,
தீருவிலும்
சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால், அப்பொழுதே ரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து, மனம் திரும்பி இருப்பார்கள், நியாய தீர்ப்பு நாளிலே, உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும், தீருவுக்கும் சீதோனுக்கும், நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று, உங்களுக்கு சொல்லுகிறேன், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகுமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள், சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால், அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும், நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவது பார்க்கிலும், சோதோம் நாட்டிற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று, உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார்.
உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ரொம்ப அருமையான காரியம். இயேசு கிறிஸ்து தமது பலத்த வல்லமையை விளங்க பண்ணுகிறார். கோரோசின், பெத்சாயிதா இந்த பட்டணத்தில் வரும்பொழுது ஏராளமான அற்புதங்களை செஞ்சார். ஏராளமான அவர் அற்புதங்களை செஞ்சுட்டு ரிசல்ட்டுக்கு பாக்குறார். அன்றைய அற்புதத்தை வாங்கிட்டு திரும்பிட்டு போயிட்டே இருக்கிறான். அவன் இவ்வளவு அற்புதத்தை செய்து விட்டு அவர் ரிசல்ட் எதிர்பார்க்கிறார். நம்ம எதை செஞ்சாலும் அதுக்கு நம்ம ரிசல்ட் எதிர்பார்க்கிறோம். அதுக்கு என்ன நடந்துச்சு, பலன் என்ன? அப்ப ரிசல்ட் நமக்கு தேவை. அவ்வளவு அற்புதம் செய்கிறார், செய்து விட்டு அவர் பார்க்கிறார். ஆனால் அந்த கோரோசின் பெத்சாயிதாவிலே ஒருவனும் மனம் திரும்பவில்லை. உடனே சொல்றார், கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உன்னிலே செய்யப்பட்ட அற்புதங்கள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அன்றைக்கே அவரை ரட்டுடுத்தி மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே அவர்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம், உனக்கு நேரிடுவது மோசமா இருக்கும். அடுத்தது பாருங்க, கப்பர் நகமில் அவர் அற்புதம் செஞ்சிருக்கிறார். இப்ப சொல்றாரு, அதுவும் மனம் திரும்பல. வானப்பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், உன்னிலே செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும், நியாய தீர்ப்பு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கிலும் சோதோம் நாத்திற்கு நேரிடுவது லகுவாயிருக்கும். சோதோம் நியாயம் தீர்க்கப்பட்டது, சோதோம்ல அற்புதமே செய்யல, கர்த்தர் அற்புதமே செய்யல, சோதோம் நியாயம் தீர்க்கப்பட்டுச்சு. இப்ப சொல்றார், கப்பர்நகமே உங்ககிட்ட எவ்வளவு அற்புதம் செஞ்சு நீ மனம் திரும்பல, இந்த அற்புதம் ஒருவேளை சோதோம்ல நடந்திருந்தா அவன் என்னைக்கோ ஒரு அட்டுத்தி மனம் திரும்பி ஏற்றுக்கொண்டிருப்பான். ஆனா நியாய தீர்ப்பு நாள் வருது பார், அன்றைக்கு அவனை விட உனக்குதான் பிரச்சனை ஜாஸ்தின்னு, அவனுக்கு கிடைக்க போகிற சோதோம் நாட்டு ஜனங்களுக்கு கிடைக்க போற தண்டனையை விட உனக்கு கிடைக்க போகிற தண்டனை மோசமா இருக்கும். இங்க என்னதான் சொல்ல வராரு, இயேசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தார், தீரு சீதோன்ல செய்தார், கப்பர்நகூமில் அற்புதம் செய்தார். அற்புதங்களை செய்த ஆண்டவர் தான் தேவகுமாரன் நிரூபிக்கிறதற்காக அற்புதம் செய்யல, தனக்கு எவ்வளவு வல்லமை உண்டு பாருங்கள் அப்படிங்கிறதுக்காக அற்புதம் செய்யல, தன்னை எல்லாரும் பாராட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் அற்புதம் செய்யல. அவர் அற்புதம் செய்ததுடைய ஒரே நோக்கம் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அதுதான் அவருடைய அற்புதத்தின் நோக்கமா இருந்துச்சு. இந்த ரெண்டு சம்பவத்திலையும் பாருங்க, மனம் திரும்பலன்னு தான் உங்களை திட்டினார், உன்னிலே செய்யப்பட்ட அற்புதம் உங்களுக்குள்ள செஞ்சிருந்தா அவங்க என்னைக்கு ஒரு அட்டுத்தி மனம் திரும்பி இருப்பாங்க. அவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அங்க வந்து கிடைக்கல, அவருக்கு அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அது கிடைக்கல, ஏமாற்றம். இன்னைக்கு நமக்கு அப்செட் ஆகிறோம், எப்பன்னா நம்ம ஒன்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஒரு காரியத்தை நீங்க ஒரு இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, நீ எக்ஸ்பெக்ட் பண்ற இடத்துல அது உங்களுக்கு கிடைக்கணும்னு கோபம் வரும், இது இயற்கையான விஷயம். ஒரு இடத்துல நம்ம ஒன்று செய்யற அந்த இடத்துல எக்ஸ்பெக்ட் பண்றோம், நம்ம செய்யற நம்ம எடுக்கிற பிரயாசம் எடுக்கிற முயற்சிக்கு அந்த இடத்துல நமக்கு பலன் கிடைக்கல, அவங்க அதுக்கு கோஆபரேட் பண்ணலன்னா கண்டிப்பா நமக்கு அவங்க மேல கோபம் வரும். இதுதான் அவருக்கு வந்துச்சு, சரியான கோபம் வந்துச்சு. கோபம் வந்து அவங்களுக்கு நடக்க போகிற நியாய தீர்ப்பை இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அப்படியே சொல்லிட்டாரு, பின்னால் இதுதான் நடக்க போகுதுன்றாரு. அப்ப அவர் எந்த அளவுக்கு அவர் எதிர்பார்த்திருந்தார், என்னத்தை எதிர்பார்த்தாரு, ஜனங்களின் மனம் திரும்புதலை தான் அவர் எதிர்பார்த்தார். அந்த ஜனங்கள், அந்த கோரோசின் ஜனங்கள், பெத்சாயிதா ஜனங்கள், இந்த ஜனங்கள் கொஞ்சம் மனம் திரும்பி இருப்பார்கள் என்றால் இந்த வசனத்தை இயேசு கிறிஸ்து பேசியிருக்கவே மாட்டார். இந்த 20-24 வரைக்கும் இருக்கிற அந்த வேத வசனங்களை இயேசு கிறிஸ்து பேசியிருக்கவே மாட்டார், பேசியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சந்தோஷத்தோடு அப்படியே போயிருப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்ததற்கான ஒரே நோக்கம் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், வேற எதுக்குமே அவர் அற்புதம் செய்ய. பிசாசு கேட்டான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும், அவரால் செய்ய முடியும், ஆனா செய்யல. ஏன் செய்யல, செஞ்சாலும் அவன் மனம் திரும்ப போறது இல்லை, அதனால கர்த்தர் செய்யல. சில வேதப்பார்கள் கேட்டாங்க, ஆண்டவர் நீ தேவனுடைய குமாரன் வானத்தில் ஒரு அடையாளத்தை காட்டும், நாங்க நினைச்சிருந்த வானத்தில் ஒரு அடையாளத்தை அவர் காமிச்சிருக்கலாம், சுலபமா காமிச்சிருக்கலாம், ஆனால் அடையாளத்தை காட்டல. இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் அப்படின்னு சொன்னாரே தவிர அவங்களுக்கு அடையாளத்தை அவர் காட்டவே இல்லை, அவன் அடையாளத்தை காட்டல. ஏன்னா அவன் சோதிக்கிறதுக்கு வரானே தவிர மனம் திரும்புறதுக்கு வரல. அவன் மனம் திரும்பணும்னு நினைச்சிருந்தா இப்படி அடையாளத்தை கேட்டுட்டு இருக்க மாட்டான், அவன் சோதிக்கத்தான் வந்தான், ஆனால் மனம் திரும்ப வரல. அப்ப மனம் திரும்புறதுக்கு வராத ஒரு எண்ணத்தோட, இப்படிப்பட்ட எண்ணத்தோடயே வந்து நிக்கிறவங்க கிட்ட அடையாளத்தை காமிச்ச எண்ணத்துக்கு அவனுக்கு அடையாளத்தை காட்டல, அவரு செய்யல. இது என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்தார் என்றால் அதனுடைய ஒரே நோக்கம் ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அதுதான் நோக்கம், வேற நோக்கத்தோட அவர் அற்புதமே செய்யல. அதனாலதான் பிசாசுக்கு முன்னாடி அவர் அற்புதம் செய்யல, அதனாலதான் அவர் சோதிக்க வந்தவர்களுக்கு நேரம் அற்புதம் செய்யல. காரணம் என்ன, அவருடைய நோக்கம் எல்லாரும் எப்படி ஆகிலும் ஜனங்கள் மனம் திரும்பும். சில நேரத்தில் அவர் அற்புதத்தை செஞ்சுட்டு பின்னால மனம் திரும்புவது கூட கூட கர்த்தர் ஆசைப்பட்டார். பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் அழகா இருக்கு பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 4:48 வசனத்துல வாசிக்கலாம். யோவான் 4:48 இருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது இயேசு அவனை நோக்கி நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன் ஆண்டவரே
ஆண்டவரே
என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான்.
என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான்.
இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான்.
அவன் போகையில்
அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள்.
அப்பொழுது
எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று
அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள்
நேற்று ஏழாம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவன் வீட்டார் அனைவரும்
விசுவாசித்தார்கள். இது ரொம்ப ஒரு மோசமான மைண்ட் இவனுக்கு. இந்த மனுஷன் நினைச்சு பார்த்தா அப்படிதான் இருக்கு. இவன் ஒரு ராஜாவின் மனுஷன், ஆனா ஒவ்வொருத்தர் அனலைஸ் பண்றாரு. சிலர் வந்து ஏற்கனவே விசுவாசிக்கிறாங்க. இப்ப பர்திமே எல்லாம் பாத்தீங்கன்னா அற்புதம் நடக்கிறதுக்கு முன்னாடி விசுவாசிச்சான். இயேசுவே தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் கேட்டான். உடனே உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடையாது. என்ன வேணும் கேட்டா, நான் உன் பார்வை அடையணும்னா உன் விசுவாசத்தின்படி ஆக கிடவுது. ஏற்கனவே விசுவாசம் இருந்துச்சு, ஸ்பாட்ல கண்ணு வந்துருச்சு. ஆனா இவனை பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மோசமான மைண்ட் செட் இவனுக்கு. இவன் ராஜாவுடைய அரண்மனையில வேலை செய்கிற ஒரு மனுஷன். இவனுக்கு மகன் இருக்கிறான். அந்த மகனுக்கு ஜோரம் வந்துருச்சான். இவன் வந்து, ஆண்டவரே, என்னுடைய மகன் ஜுரத்தில் ரொம்ப கஷ்டப்படுறான், அவன் சாகர நிலைமையில் இருக்கிறான், நீ சுகமாக்கணுன்றான். உடனே கர்த்தர் அவனுடைய மைண்ட் அப்படியே ரீட் பண்றாரு. இதெல்லாம் சும்மா விசுவாசமே கிடையாது. ஒரு காரியத்தை நடந்தாதான் பார்த்துட்டு அதுவும் ரொம்ப செக் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் மனம் திரும்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே ஸ்மார்ட்லயே சொல்லிட்டாரு அவனை பத்தி, அவனோட லைஃப, அவன் மைண்ட் செட்ட டக்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க அடையாளங்களே அற்புதங்களை காண மாட்டா, இப்படிப்பட்டவர்கள் நாட்டில் நீங்க விசுவாசிக்க மாட்டீங்கன்னு தெளிவா சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு. சொன்ன உடனே அவன் கேட்கிற, ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்குள்ள வரணுங்கிறான், நீ போ, பிழைச்சிருக்கிறான்ட்டாரு. கிளம்பி போறான். போகிறதுக்குள்ள வீட்டுல ஆட்கள் வராங்க, அவனுடைய வீட்டு ஆட்கள் வராங்க. பையன் சுகமாயிடுச்சுனாங்க. உடனே கர்த்தர் சொன்னாரு சுகமாச்சுன்னு போயிட வேண்டியதானே, எந்த நேரத்துல சுகமாச்சுங்கிறான். எப்படிப்பட்ட ஆளா இருந்தோம் பாருங்க, எந்த நேரத்துல சுகமாச்சுங்கிறான். ஒருவேளை தானா நடந்துச்சா, ஏதோ காக்கா உட்கார பணம் போட விழுந்துச்சு இருந்தாங்களா, அந்த மாதிரி இவர் சொன்னது மாதிரி ஏதோ நடந்து போச்சா, அந்த மாதிரி செக் பண்றான். எந்த நேரத்துல சுகமாச்சு, ஒருவேளை இதனாலதான் தானா சுகமாயிடுச்சு. அவங்க சொன்னாங்க, இந்த டைம் ஒன்னு டைம் பாக்கிறான். ஆமா ஆமா, ஏசு கிறிஸ்து இந்த டைம்ல தான் சொன்னாரு. அதை கேட்டுட்டு டைம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விசுவாசிச்சான். எப்படிப்பட்ட ஆளா இருக்கலாம் பாருங்க. ஆனாலும் இப்படிப்பட்டவனுக்கு கூட தெரியும், எப்படி மறந்துருமுவான். எடுத்தவன மனம் திரும்பலனாலும் கடைசியில் சோதிச்சு பார்த்தா மனம் திரும்புவான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன செய்யறாரு, அற்புதத்தை செஞ்சார். அப்போ இதுல சொல்லிட்டு தான் செஞ்சாரு, நீ இப்படிப்பட்ட ஆல்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சாரு. ஆனால் ஆக பார்த்து ஒண்ணு மட்டும் தெரியுது, ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட தான் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தாரே தவிர, மனம் திரும்ப முடியாது மாட்டேன்னு சொல்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்யல. என்னைக்கும் அதை நம்ம கவனமா இருக்கணும். புரிதல், நம்ம வந்து ஜெபிக்கிறோம். நம்ம வந்து ஜெபிக்கும் பொழுது ஒரு நபருக்கு நம்ம வந்து கிறிஸ்துவை நம்ம வந்து சொல்லணும். அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பாளர்களா இருந்தால் நம்ம விடுறதுல தப்பே கிடையாது. ஒரு முறை பல வருஷத்துக்கு முன்னால, நான் இது ஒரு 25 வருஷத்துக்கு மேல இருக்கும், ஒரு நாள் ஒரு நாங்கள் சர்ச்சில் இருக்கும் பொழுது, நான் ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஒரு போன் வந்தது. ஒருவர் வந்து போன் பண்ணார், என்னுடைய மனைவி பயங்கரமாய் இதோ இந்து குடும்பத்தை சேர்ந்தவர், பிசாசு பிடிச்சி இருக்கிறதெல்லாம் தூக்கி அடிச்சு உடைக்கிறா, ஒண்ணுமே பண்ண முடியல, நீங்க வந்து ஜெபிக்க முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ நான் பிரேயர் நடந்திருந்துச்சு, அதனால சொன்னேன், என்னால் இப்ப வர முடியாது, முடிச்சுதான் வர முடியும், முடிஞ்சா நீங்க இங்க கூட்டிட்டு வர முடிஞ்சா கூட்டிட்டு வாங்க என்று சொன்னேன். சொல்லிட்டு நான் ஜபத்தை ஆரம்பிச்சிட்டேன். சர்ச்சில் அங்க இருக்கும்போது ஜபம் நடந்திருக்கும் போது ஒரு 8-10 பேர் வந்துட்டாங்க. அந்த பெண்ணை அப்படியே தூக்கி கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்து டெட் பாடி மாதிரி கொண்டு வந்து கொட்டாங்க. கொண்டு வரும்போது அது சுயநலம் போயிடுச்சு, வீட்டில் கரெக்டாக பண்ணிச்சு. இங்கே நாங்கள் ஜெபிக்கிற இடத்துல கொண்டு வந்தோம், அப்படியே செத்த மாதிரி ஆகி போச்சு. அது கொண்டு டெட் பாடி மாதிரி கொண்டு வந்து ஜபம் நடத்துற இடத்துல போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஜபம் நான் நடத்தி முடிக்கிற வரைக்கும் அதை ஒன்றும் செய்யலை. நான் ஜபத்தை நடத்தி முடிச்சுட்டு அதன் பக்கம் கணவரை கூப்பிட்டு கேட்டேன், என்ன நடந்துச்சு, என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், இது மாதிரி இங்க என்னமோ நடந்துச்சு, அதுக்கு பிறகு இருக்கிறதெல்லாம் தூக்கி அடிச்சா உடைச்சா ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படி இங்க வரணும்னு சொல்லி தூக்குறோம்னு திடீர்னு இப்படி ஆகி போச்சு, சுயநினைவு இல்லாம ஆயிட்டான், அப்படியே நாங்க தூக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னார். நான் விஷயம் எல்லார்கிட்டையும் கேட்க மாட்டேன்னு அந்த நபர்கிட்ட என் உள்ளத்துல கேட்க முடியும், ஆவியானவர் என்ன தூண்டினார். இப்போ ஒரு நிமிஷம் ஜபிச்சா இந்த நிமிஷத்துல கர்த்தர் உங்க மனைவியை சுகமாக்கிடுவார், இந்த செகண்ட்ல விடுதலையாக்கி நீங்க எடுத்துட்டு போயிடலாம், கூட்டிட்டு போயிடலாம். ஆனால் இப்ப கர்த்தர் விடுதலை ஆக்கின பிறகு நீங்க தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவீங்களா அப்படின்னு கேட்டேன். என் உள்ளத்தை ரொம்ப பார் கர்த்தர் தூண்டினார், ஏவினார், அதனால கேட்டேன். அதுக்கு பிறகு நீ இயேசுவை பின்பற்றுவீங்களா? இதுல சிலர் வந்து அந்த நேரத்தில் வந்து காரி நடக்கிறதுக்காக தலையாட்டுவாங்க, அப்புறம் பின்பற்றாம போறவாங்க 90% அப்படிதான், அந்த நேரத்தில் சரி செய்து தலையாட்டுவாங்க, அதுக்கு பிறகு வரமாட்டாங்க. ஆனா இந்த நபர் வந்து அப்படி கூட சொல்லல, அப்படியே என்ன பார்த்தாரு. நான் சொன்னேன், இது வந்து பிசாசு பிடிச்சிருக்குது, இது வந்து வியாதி கிடையாது, பிசாசு. ஒரு நிமிஷத்துல துரத்தினா ஜபிச்சா துரத்தி விட்டலாம், போயிடும். ஆனா போற பிசாசு திரும்பி வரும். அப்ப நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்தீங்கன்னாதான் திருப்பி அந்த பாதிப்பு வராது. அதனால சொல்ல, நீங்கள் உங்க மனைவிக்கு விடுதலை கிடைக்கும், இப்ப ஜெபிச்சு விடுதலை கிடைக்கும், அதுக்கு பிறகு இயேசுவை உண்மை பின்பற்றுவீங்களா விளக்கமா சொன்னேன். அப்போ அவரை பார்த்துட்டு கொஞ்சம் யோசிக்கணுங்க அப்படின்னாரு. யோசிக்கிற இவ்வளவு மனைவி இந்த நிலைமையில தூக்கிட்டு வந்து யோசிக்கணுங்கிறாரு, அப்படி என்ன விஷயங்க அப்படின்னு அவர் சொன்னாரு. இல்லங்க, நான் ஒரு குருஜியை நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னாரு. அந்த குருஜியை பின்பற்றி கொண்டிருக்கிற, அதை விட்டுட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாரு. எனக்கு கோபமா வந்துச்சு, இந்த நிலைமையில மனைவி தூக்கிட்டு வந்துட்டு சுகமான இயேசுவை பின்பற்றுவையானா நான் குருஜியை பின்பற்றுகிறேன்னா என்ன அர்த்தம்? அப்ப நான் உடனே சொன்னா, அப்ப உங்க மனைவிய உங்க குருஜிகிட்டே கொண்டு போக வேண்டியதானே, எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னு. யூஸ்வலா அப்படி கேட்க மாட்டேன், அந்த நபர்கிட்ட அது கத்திர அப்படி டீல் பண்ண வச்சாரு. அப்ப உங்க மனைவி உங்க குருஜிகிட்ட கொண்டு போக வேண்டிய, எதுக்கு இங்கே கொண்டு வந்தீங்க? அப்ப சொன்னாரு, வேடிக்கையா இருந்துச்சு அவர் சொன்னது. குருஜிட்டு தாங்க சொன்ன விஷயத்த அவரு தான் சொன்னாரு, ஏதாவது ஜவமுட சர்ச்சுக்கு கொண்டு போ அங்க சரியாக, அவரு தான் சொன்னாரு அப்படின்னு. குருஜிக்கு எல்லாம் தெரியுது, உபதேசம் பண்ண தெரியுது, எங்க போனா என்ன நடக்கும்னு தெரியுது, ஆனா இந்த பிரச்சனை சால்வ் பண்ண தெரியல குருஜிக்கு. அவரு தான் சொன்னாரு, ஏதாவது ஜவமுட சர்ச்சுக்கு கொண்டு போனா சரி பண்ணி விட்டுருவாங்கன்னு சொன்னாரு. அத அப்ப நான் கேட்டேன், ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு நபரை நீ குருஜியா நீ பின்பற்ற வேணுமா? அப்ப ஒரு பிரச்சனை உங்க ஃபேமிலியில பிரச்சனை இருக்கு, இதை சால்வ் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு நபரை நீ குருவானியா பின்பற்றுகிற? இல்லங்க, அவர் உபதேசம் தாங்க பண்ணுவாரு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீ வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள நீ முடியாதுன்னு திட்டமா சொல்ற, அதனால என்னாலையும் ஜெபிக்க முடியாது, ஜபிக்க முடியாது. நீ எப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவேன் நீ தீர்மானம் சொல்லு, இப்ப தீர்மானம் எடு, நான் ஜபிக்கிறேன். ஆனா நீ முடியாதுன்னு சொல்ற பட்சத்தில் என்னால் ஜபிக்க முடியாது. அப்படி சொன்னவர்கள் கூட நாங்க யோசிச்சுதாங்க சொல்லணும் அப்படின்னு. சரி, யோசிச்சே சொல்லு, டைம் எடுத்துக்கோ, யோசிச்சே சொல்லு. அப்படி தூக்கிட்டு போயிட்டாரு, டெட் பாடி மாதிரி கொண்டு வந்து அப்படி தூக்கிட்டு போயிட்டாரு, யோசிக்கிறேன்னு போயிட்டாரு, வரவே இல்லை. இப்படியும் இருக்கிறாங்க, என்ன வந்து அனுசரி இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நம்ம இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் அந்த இடத்துல காட்டக்கூடாது. அவங்களுக்கு கொண்டு போய், அவரை கொண்டு போய் நம்ம கேவலமா அந்த இடத்துல நம்ம இறக்கி விடக்கூடாது. அந்த இடத்துல செய்ய வேண்டியதில்லை. இயேசு கிறிஸ்துவை ஒருவேளை அற்புதத்தை கண்டாகிலும் விசுவாசிக்கிறதுக்கு மனம் இருந்தா நம்ம ஓகே, இயேசு கிறிஸ்து நேரத்தில் அப்படிதான் செஞ்சாரு. முடியவே முடியாது அப்படின்றதுல நம்ம அற்புதத்துக்கு நம்ம பிரயாசப்படுறதுல அர்த்தமே கிடையாது. ஏன்னா இயேசு தெய்வம்ன்றதுக்காக தான் அற்புதம் நடக்குதே தவிர, அற்புதத்தை காமிச்சு அவர் தெய்வம்னு நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அற்புதம் செய்யறதுனால இயேசு தெய்வம் கிடையாது, அவர் தெய்வமா இருக்கிறதுனால அற்புதம் செய்யறாரு. புரியுதா டிஃபரன்ஸ் இருக்குது? அற்புதம் எல்லாம் செய்யறாங்க, அற்புதம் செய்யறவெல்லாம் தெய்வம் கிடையாது. அற்புதம் எல்லாம் எவனவன செய்யலாம், அற்புதம் செய்யறவெல்லாம் தெய்வம் கிடையாது. அவர் தெய்வமா இருக்கிறதுனால அற்புதம் செய்யறாங்க, அதுதான் உண்மை, அதுதான் நம்ம செய்யணுமே தவிர, அவர் அற்புதம் செய்யறார் அதனால அவர் தெய்வம் நம்ம சொல்லக்கூடாது. அவர் தெய்வமா இருக்கிறதுனால அற்புதம் செய்யறார், அவர் தெய்வமாய் காண்பிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர் அற்புதம் செஞ்சதுக்கு நோக்கமே மனம் திருப்பதுக்கு தான் மெயின். அற்புத வல்லமை இருக்குதுன்றதுக்காக அவர் அற்புதம் செய்யல. தான் தெய்வம், தான் ரட்சகர்னு காண்பிக்கிறதுக்கு தான் அவர் அற்புதம் செஞ்சார். ஆனா அதை அவங்க அக்செப்ட் பண்ணலன்னு வரும்பொழுது அவரால் அதை தாங்கிக்க முடியல, கோபம் வந்தது, அவங்களுக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து பேசிட்டு போயிட்டார். அப்ப நம்ம வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒரு ப்ராப்ளம் ஜெபிக்கிறோமா, அந்த நபருக்கு இயேசுவை பத்தி சொல்லுங்க, இயேசுவை பத்தி சொல்லி அவங்களை மனம் திரும்புறதுக்கான காரியத்தை சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஜெபிக்கிறோம். இல்லாம அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. இங்க அற்புதத்தை வாங்கிட்டு மறுபடியும் போய் பழைய காரியத்தை அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப வேதர், அவங்க நிலைமை முன்னிலைமை விட இன்னும் மோசமா தான் போகும். சரியா? ஆகினாலே இயேசு கிறிஸ்து நாலாவது அற்புதம் செய்ததெல்லாம் மனம் திரும்புவதற்கு ரட்சிப்புக்காகத்தான். கடைசியாக மத்தேயு 28:18 லாஸ்ட் அஞ்சாவதாக வாசிப்போம்.
அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து
அவர்களை
நோக்கி
வானத்திலும் பூமியிலும்
சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால்
நீங்கள் புறப்பட்டு போய்
சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து
நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும்
அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார்.
போதும், இயேசு கிறிஸ்துவுடைய ஃபைனல் கமிஷன், கடைசி கட்டளை, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். சகல ஜனங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல சாதிகளையும் சீஷராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இந்த உலகத்தை விட்டு போகிறதுக்கு முன்பதாக அவர் சீஷருக்கு சொன்ன கடைசி கட்டளை இதுதான், சுவிசேஷத்தை அறிவித்து சகல ஜனங்களையும் ரட்சிப்புகளை நடத்தி சீஷராக்குங்க. அப்ப பாருங்க, இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னால் அவருடைய கடைசி கட்டளை, ஃபைனல் கமிஷன் சொல்லுவாங்க இதுதான், அதுவும் ஆத்தும ரட்சிப்பை குறித்து கட்டளை கொடுத்துட்டு போனார். அப்போ அவருடைய நோக்கம் எல்லாமே ஜனங்களின் ரட்சிப்பு, அதுதான் இருந்துச்சு. சீஷர்களுக்கு அதைத்தான் கடைசியில் அவர் போக்கஸ் பண்ணி சொல்லி கொடுத்துட்டு போறார், சகல ஜாதிகளை சீஷராக்குங்க. நான் போயிட்ட பிறகு அப்படியே விட்டுறாதீங்க, இந்த பேர்டனை விட்டுறாதீங்க, தொடருங்க. தொடர்ந்து நிறைய ஜனங்களை நீங்க சீஷராக்கி அவங்களை எல்லாத்தையும் நீங்க ஆயத்தப்படுத்துங்க. அப்போ அவருடைய மைண்ட்ல நடக்கிறது எல்லாமே ஆத்தும ரட்சிப்பு என்ற ஒரே ஃபோக்கஸ் தான் இருந்துச்சு. இயேசு கிறிஸ்துடைய நோக்கமே அதுதான். அவருடைய ஃபர்ஸ்ட் பிரசங்கம் ஆத்தும ரட்சிப்பு. அவர் சீஷர்களை தெரிந்து கொண்டது, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறார்கிறவேன், அது ஆத்தும ரட்சிப்பு. அவருடைய ஜபம் அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம், அது ஆத்தும ரட்சிப்பா இருந்துச்சு. அவர் அற்புதம் செஞ்சது, அது ஆத்தும ரட்சிப்பா இருந்துச்சு. அவருடைய கடைசி கட்டளை, அதுவும் ஆத்தும ரட்சிப்பா இருந்துச்சு. அவரோட லைஃப் பாத்தீங்களா, அப்படி ஸ்கேன் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரே ஃபோக்கஸ்ல தான் போனாரு. ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் அந்த ஒரே கோட்ல அவர் டிராவல் பண்ணாரு. டைவர்ட்டே ஆகல இன்னைக்கு, எவ்வளவு டைவர்ட் ஆயிடுறோம் இன்னைக்கு. ஊழியத்துல எத்தனையோ பேர் ஆத்தும ரட்சிப்புக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் எவ்வளோ டைவர்ட் ஆயிடுது, எங்கேயோ டைவர்ட் ஆகி போயிடுது. ஆர்பனேஜ் ஆரம்பிக்கிறது, ஸ்கூல் ஆரம்பிக்கிறது, காலேஜ் ஆரம்பிக்கிறதுலயும் எங்கயோ போயிடுது, டைவர்ட் ஆகி போயிடுது. ஆத்தும ரட்சிப்பு போக்கஸ் போயிடுது, டைவர்ஷன். அதுதான் பெரிய பிசாசுடைய தந்திரம். அதெல்லாம் கர்த்தர் என்னைக்குமே டைவர்ட் ஆகல, ஒரே நேர்கோட்டில் டிராவல் பண்ணாரு. அந்த லைனை விட்டு அவர் மாறவே இல்லை, இந்த பக்கம் அந்த பக்கம் மாறவே இல்லை. ஜெபிச்ச சொன்னாலும் அதுதான், அற்புதம் செஞ்சாலும் அதுதான், சீஷர்களை தெரிந்து கொண்டதுலே அதுதான், அவருடைய பிரசங்கிக்கிறது அதுதான், சீஷர்களுக்கு கடைசி கட்டளை கொடுக்கறது அதுதான், எல்லாமே அது ஒண்ணுதான், ஒரே போக்கஸ். அதனால இன்னைக்கு நம்முடைய லைஃப்ல சொல்றேன், நமக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் தான், ஜனங்களை ரட்சிப்புகள் நடத்த வேண்டும். ஆமென். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்ற, இதுதான் தேவ சித்தம். புரியுதா? எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமா இருக்கிறாரு. இதுதான் தேவ சித்தம். உங்க லைஃப்ல என்னதான் வரட்டும், எவ்வளவுதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும், அந்த நேர்கோட்டில இருந்து டைவர்ட் ஆயிடாதீங்க. அந்த லைன்ல மட்டும் டிராவல் பண்ணுங்க. ஆத்தும ரட்சிப்புன்ற லைன்ல அந்த டிராக்கை விட்டு வெளியில் இறங்கிடாதீங்க. அதை விட்டு இறங்கிட்டீங்கன்னா நீங்க டிராக் மாறிட்டீங்க, வேற ரூட்டுக்கு போறீங்கன்னு அர்த்தம், தப்பான பாதையில போறீங்கன்னு அர்த்தம். ஒரு விசுவாசி, ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆத்தும ரட்சிப்புன்ற அந்த எய்ம் மட்டும் அவன் லைஃப்ல போயிடுச்சுன்னா அவன் ராங் ட்ராக்ல போறான்னு அர்த்தம். விசுவாசியா இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனா இருக்கட்டும், ஆத்தும ரட்சிப்பில் அந்த ட்ராக் மட்டும் போயிடுச்சுன்னா அவன் தப்பான பாதையில் எங்கேயோ போயிட்டு இருக்கிறான்னு அர்த்தம். அது நமக்கு வந்துடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். அந்த அதை மட்டும் அந்த பேஸ், அந்த போக்கஸ் மட்டும் இறங்கிடக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியை நமக்கு காமிச்சிருக்கிறார். அப்படித்தான் அவர் வாழ்ந்தார். அந்த பாதையில தான் நம்ம ஃப்ளோ ஆகணும், அந்த பாதையில நம்ம நடக்கணும். அதைத்தான் தேவ சித்தம் என்று வேதம் சொல்லுகிறது. ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று கர்த்தர் சொன்னார். பிதாவின் சித்தம் ஆத்தும ரட்சிப்பு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அப்படியே செஞ்சார். பிதாவின் சித்தத்தை செஞ்சார். அவருடைய பிரசங்கம் மனம் திரும்புங்கள்னு ஆரம்பிச்சார். சீஷர்களை தெரிந்து கொண்டது மனுஷரை பிடிக்கிறவர்களுக்காக தெரிந்து கொண்டார். அவர் கொடுத்த ஜப குறிப்பு அறுவடை மிகுதின்னு ஜப குறிப்பு கொடுத்தார். அவருடைய அற்புதங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அற்புதம் செஞ்சார். அவர் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்னால கடைசியாய் கட்டளை கொடுத்தது சகல ஜாதிகளையும் சீஷலாக்குங்கள். இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம இப்படிதான் பார்க்கிறோம், அப்படிதான் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இதுதான் இயேசு கிறிஸ்து. இதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்றைக்கு எந்த ஒரு நபரையும் ஃபாலோ பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் நிறைய பேர் ட்ராக் மாறிட்டாங்க. ஆத்து மாதாயத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் அரசியல்ல போய் நிக்குது. ஆத்து மாதாயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் ஆர்ஃபனேஜில் போய் நிக்குது. ஆத்து மாதாயத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஊழியங்கள் எத்தனையோ மற்ற காரியங்களில் போய் நிக்குது. எவ்வளவு ஒரு தப்பான ஒரு டைவர்ஷன். தெய்வ பிள்ளைகள் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கடைசி மூச்சு வரையிலும் ஆத்தும ஆதாயம் என்கிற அந்த பேர்டன், அந்த விஷன் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி நடந்தாரோ அப்படித்தான் நீங்களும் நானும் நடக்கணும். அவர் நடந்த பாதையிலே நாம் நடக்க வேண்டும். அவர் நமக்கு வைத்த முன்மாதிரியை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். வேறு பாதையை நாம் நோக்கி போய்விடக்கூடாது. ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்முடைய சித்தத்தை எங்கள் இயேசு ராஜா எப்படியெல்லாம் தன் வாழ்க்கையிலே நிறைவேற்றினார் என்று அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்படி எங்களுக்கு கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு தூரம் ஆத்தும ரட்சிப்பு என்கிற உங்களுடைய சித்தத்தை ஜாக்கிரதையோடு கடைசி மூச்சு வரையிலும் அவர் காத்து கொண்டார் என்பதை அப்பா எங்களுக்கு காமிச்சீங்க. நாங்களும் அது போலவே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்கிற கடைசி வினாடி வரைக்கும் ஆத்தும ஆதாயம் ஆத்தும ரட்சிப்பு என்கிற இந்த தரிசனத்தை மட்டும் இழந்து போகாதபடி, டிவியேட் ஆகாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. திசை மாறி போகாதபடி எங்களை தடுத்து ஆட்கொண்டு நடத்துங்க அப்பா. உங்களுடைய நாமத்திற்கு மகிமையாய் உங்களுடைய அடிச்சுவடுகளிலே நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமேன்.